மௌனமாக ஜெபம் செய்வோம். அமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேலும் ஒரு நாளாக இன்றைய நாளிலே நாம் குடும்ப பலிபீட ஆராதனையிலே நாம் இல்லங்களிலே ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி இந்த பலிபீட ஆராதனையின் தொடக்கமாக அனைவரும் துதிகித எண் 145 பாடுவோம். துதிகித எண் 145. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம் வாழ்க்கையில் நாம் மறக்க முடியாத தருணங்கள் இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு காலகட்டத்திலே நாம் வீட்டுக்குள்ளாகவே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததன் நிமித்தமாக கடந்த 6-7 மாதங்களாக ஏறக்குறைய 6-7 மாதங்களாக நாம் அதற்கு முன்னதாக செய்ய முடியாது என்று ஆகிவிட்ட கூடாததாக இருந்த இந்த இல்ல ஆராதனைகளை நடத்த முடியாத சூழ்நிலை மிக அதிசயத்தக்க வகையிலே கடந்த 6-7 மாதங்களாக விடாமல் தினந்தோறும் நம் இல்லங்களிலே இந்த இல்ல பலிபீட ஆராதனைகள் நடந்து வந்தன. அது உண்மையிலே அதிசயம். என்னை பொறுத்தளவில் இந்த 100 ஆண்டின் அதிசயம். அதுவும் நம்முடைய வாழ்க்கையில், குறிப்பாக காஜாங்குத்தம்மா மெய்யான இயேசு சபையினுடைய விசுவாசிகளின் வாழ்க்கையில் இது மிக பெரிதான அதிசயம். இந்த அதிசயத்தை நிகழ்த்திய நம் ஆண்டவருக்கே அனைத்து துதிகன மகிமையும் செலுத்துகிறேன். ஏறக்குறைய நம் தாய் சபையினுடைய உத்தரவின் பேரில் நாம் தினந்தோறும் இப்படி இந்த லிங்க் மூலமாக இந்த ஆடியோ பதிவுகளை எல்லாம் நாம் செவிமடுத்து ஒவ்வொரு நாளும் வீட்டிலேயே ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த பலிபீட ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டு வந்தோம். அதற்கான லிங்க் தாய் சபை கொடுத்து நாம் அந்த ஆடியோவை ஆன் பண்ணி நம்ம கேட்டு சங்கீத பகுதியெல்லாம் வாசிக்க கேட்டு அதனுடைய விளக்கங்கள்லாம் பெற்றுக்கொண்டு வந்தோம். இந்த 31ஆம் தேதியோட அந்த பதிவுகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஆனாலும் கூட நம்முடைய தாய் சபையினுடைய ஆலோசனை என்னவென்றால், நாம் இப்படி 6-7 மாதமாக செய்துவிட்ட இந்த அற்புதமான ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை நாம் இனி நம்முடைய இல்லங்களிலே வாழ்நாள் முழுவதும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வரைக்கும் வீட்டிலே ஆராதனைகளை, குறிப்பாக இந்த பலிபீட ஆராதனையை விடாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது தாய் சபையினுடைய ஆலோசனையாக இருக்கிறது. ஆகவே எல்லா விஷயத்திலும் எல்லா காலத்திலையும் தாய் சபையினுடைய ஆலோசனைக்கும் உத்தரவுக்கும் கட்டுப்படுகின்ற நம் காஜாங்குத்தம்மா மையான இயேசு சபை விசுவாசிகள் இந்த ஆலோசனைக்கும் கீழ்ப்படிந்து இந்த லிங் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாலும் கூட நாம் தொடர்ந்து நம்முடைய இல்லத்திலே இந்த பலிபீட ஆராதனை நாம் சொந்தமாக நடத்த வேண்டும். ஏறக்குறைய அந்த ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவருக்கும் பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த பலிபீட ஆராதனையுடைய முறைமைகள் எல்லாம் நேரம் பரிச்சயமாக இருக்கும், பழக்கப்பட்டு போயிருக்கோம். இதே அடிப்படையாக கொண்டு வீட்டில் அப்பா, அம்மா, பிள்ளைகள், அண்ணா, அக்கா, தம்பி இப்படி மாறி மாறி யாராவது ஒருத்தவங்க ஆராதனைகளை வழி நடத்தலாம். இதே பாணியில் இதே அரை மணி நேரத்துக்கு நம்ம நடத்தலாம். துதிகீதம் பாடிவிட்டு மௌனஜபம், துதிகீதம் பாடல், பிறகு சங்கீதம் இல்லாவிட்டாலும் கூட மற்ற பகுதிகளை, வேதாகமத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டு அதுக்கான விளக்கெல்லாம் சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, வாசிப்போம், எல்லாரும் செய்முடிப்போம், பிறகு மீண்டும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஜெபிச்சுட்டு முடித்துக்கொள்ளலாம். சரியா? ஆக இது கடைசி பதிவாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நான் உங்களுக்கு இந்த ஆலோசனை நானும் சொல்லிக்கொள்கிறேன். அதே வேளையிலே இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக இந்த குடும்ப பலிபீட ஆராதனை விடாமல் பின்பற்றி கீழ்ப்படிந்து அந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே தாய் சபையின் சார்பாக உங்களுக்கு இந்த ஒத்துழைப்புக்கு மிகுந்த நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நாம் செய்துவிட்ட இந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எந்தெந்த ரூபத்தில் நமக்கு வரும் என்பது இப்பொழுது தெரியாது, ஆனாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், நிச்சயமாக ஆசீர்வாதம் ஏதாவது ரூபத்தில் வரும். சரி, இன்றைய நாளிலே கூட ஏற்கனவே நான் பேசுவதாக இருந்தது, அதனால் அது இடையிலே இந்திய சபையைச் சேர்ந்த போதகர்கள்லாம் ஆர்வமாக வந்து கலந்து கொண்டதால் அவர்களுக்கு வழிவிட்டு நான் ஒதுங்கியிருந்தேன். ஆனாலும் தொடங்கியது போல முடித்து வைக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய இந்த நாளிலே கூட சங்கீத பகுதியில் இருக்கக்கூடிய சங்கீதம் 42 மற்றும் 43 நாம் இப்பொழுது வாசிக்கலாம். வசனம் 1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 2, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 4, முன்னே நான் பண்டிகையை ஆசாரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. 5, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 6, என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். 7, உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. 8, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டையிடுகிறார், இரா காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய வேதனை தேவனை, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். 9, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். 10, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. 11, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அடுத்தபடியாக சங்கீதம் 43:1, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். 2, என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? 3, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. 4, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். 5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆக சற்று முன்பு நாம் வந்து சங்கீதம் 42:43 சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இந்த இரண்டு சங்கீத அதிகாரத்திலும் ஒரு வசனம் மட்டும் 3 முறை வந்திருக்கிறது. நான் அதை குறித்தே இன்று கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறேன். முக்கியமாக அதுதான் கருப்பொருளாக இருக்குது இந்த ரெண்டு அதிகாரத்திலையும். சங்கீதம் 42:5, சங்கீதம் 42:11, சங்கீதம் 43:5. நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த 3 வசனங்களும் ஒரே விஷயத்தை தான் குறிப்பிடுகிறது. 42:5 பாருங்கள், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பிறகு பாருங்கள், 42:11 பார்த்தாலும் இதே வசனம் மீண்டும் ரிப்பீட் ஆகுது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அடுத்து சங்கீதம் 43:5 பாருங்கள், மீண்டும் ரிப்பீட் ஆகுது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இப்போ இந்த 2 அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு இந்த 3 வசனங்கள் தான் ஹைலைட் ஆகி மனசில் அப்படியே பதிஞ்சு நிற்கிது. இப்போ பாருங்கள், இன்றைய இந்த காலகட்டத்தில் இந்த ஊரடங்கு சட்டம் வந்தது, இந்த COVID-19 இந்த கிருமி, கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய ஒரு கிருமி வந்து உலகத்தை அப்படியே கட்டி போட்டுருச்சு. பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் வந்து பெரிய பெரிய அணுகுண்டுகளையும் ஏவுகணுகளையும் தயாரிச்சுட்டு அவங்கள விட சின்ன சின்ன நாடுகளை மெட்டிக்கிட்டு அல்லது பொருளாதார வல்லரசாக நினச்சிக்கிட்டு மற்ற நாடுகளுடைய பொருளாதாரத்தை தோக்கடிச்சிட்டு அவங்க மட்டுமே அந்த பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சுயநல போக்கா ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா தலைவிரிச்சு ஆடினாங்க. ரொம்ப ஆணவமாக இருந்த நாடுகள்லாம் அந்த ஆயுதமே இல்லாத, அவங்க வச்சிருக்கிற பெரும்பெரும் ஆயுதமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி வந்து அந்த ஆயுதத்தை விட மிஞ்சி போய் அந்த நாட்டெல்லாம் தோக்கடிச்சிருச்சு. பெரும்பெரும் விஞ்ஞானிகள் பெரும்பெரும் டாக்டர்கள் மருத்துவர்கள் எல்லாம் வந்து முடிவு பிச்சுக்கிட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரில. இன்று வரையில் கூட பாருங்கள், 1 வருஷம் ஆச்சு, இன்னமும் இந்த COVID-19 அந்த வேக்சின் சொல்லுவாங்க மாற்று மருந்து தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இன்னமும் அது ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாகவே இருக்கிறது. இதுக்கு முன்ன கூட நான் நிறைய நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய மருத்துவர்களுடைய பேட்டிகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதற்கு முன்னாக இந்த உலகத்தில் வந்த எப்பேற்பட்ட வாதைகளுக்கும் தொற்று நோய்களுக்கும் வேக்சின் கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓரளவு இந்த விஞ்ஞானிகளுக்கு இந்த மருத்துவர்களுக்கு தெரியும். ஆனால் இது மட்டும்தான் வந்து இன்னமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தின்படி இது சாதாரணமாக பூமியில் உண்டானது, மனிதர்களால் உண்டானது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் நம்மை பொறுத்தளவில் இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பெருந்தொற்றாக தான் நான் பார்க்குறேன். இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் செய்கின்ற அக்கிரமங்கள், அவங்க செய்கின்ற மிக பெரிதான பாவங்கள், அதாவது பாவத்திலே உச்சமான பாவங்கள் தான் நடக்கிற ஒரு நூற்றாண்டு தான் இந்த கடைசி காலகட்டமாக இப்போ நம்ம பார்க்குறோம். நோவா காலத்தில் அந்த மனிதர்கள் செய்த அக்கிரமங்கள், அநியாயம், பொறுக்க மாட்டாமல் தானே வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த பூமி அழித்தார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே காலத்தில், அதுக்கப்புறம் இந்த சோதோம் கொமோரா, இது இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து பொறுக்க மாட்டாத அக்கிரமங்கள், அது சாதாரண அக்கிரமங்கள்ல. இப்போ ஆதாமும் ஏவாளையும் நம்முடைய முதல் தாய் தந்தை படித்தப்ப ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வம்சத்தை தலைக்கணும், அதாவது வாரிசுகளை பெற்று எடுக்கணும்னு உருவாக்கணும் ஒரு முறைமையை மீறி, இன்றைக்கி ஆண் புணர்ச்சிகளோ பெண் புணர்ச்சி என்பதோ, ஆணும் திருமணம் செய்து கொள்வது, பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது, பிறகு இந்த மனிதர்களாகிய ஆண்களும் பெண்களும் போய் மிருகங்களோடு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த உடல் உறவுலாம் வைத்து கொள்வது, இது போன்ற அக்கிரமங்கள், பொறுக்க முடியாத அக்கிரமங்கள். நம்மளாலே பொறுக்க முடியலைன்னா மனிதனை படைத்த தேவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அக்கிரமங்கள் மட்டுமல்லாமல் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாத மனிதர்களாக மாறிப்போனாங்க. எல்லாமே சுயநலவாதிகளாக மாறிப்போனாங்க. நான் மட்டுமே வாழ்ந்தால் போதும், யார் எப்படி கெட்டுப்போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் வாழ்கிறதுக்காக எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லைங்கிற மாதிரியான ஒரு மிருகத்தை விட கேவலமாக மனுஷன் மாறிக்கிட்டு வர்ற இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யணும். அந்த மனிதனுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை செய்யணும். இன்னொன்று, கர்த்தருக்குள்ள பயப்படுதல் இல்லாமல் போச்சு, கடவுள் பயம் இல்லாமல் போச்சு மனுஷனுக்கு. அவன்தான் கடவுள் மாதிரி நினைத்து கொண்டு இஷ்டத்துக்கு செய்ய தொடங்கிட்டான். கர்த்தர் படைத்த இந்த உலகத்தை, இந்த வானத்தை, இந்த காற்றை, இந்த நீரை, இந்த மண்ணை, இந்த நெருப்பு, இந்த கல், எல்லாவற்றையும் அவன் வந்து கை வைத்து அதை மாசுபடுத்தி கொண்டிருந்தான். இயற்கைக்கு புறம்பான பல காரியங்கள் செய்தான். அதுக்கு பின்னால் என்ன இருந்துச்சு பார்த்தா, நான் என்கிற அகந்து இருந்தது. நான் வாழணும், இந்த இயற்கை சுற்றி இருக்கிற மற்ற ஜீவராசிகள் செத்தாலும் பரவாயில்ல, இந்த செடி கொடிகளை மரங்களை அழித்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், நான் மேம்பாடு அடையணும், நான் பொருளாதாரத்தில் வல்லரசாக மாறணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஈவருக்கெல்லாம் போச்சு இல்லையா. பெத்த பிள்ளைங்க கூட தாய் தந்தையை கொள்ளுகின்ற காட்சிகள், சுட்டு போடுகின்ற காட்சிகள், வெட்டி போடுகின்ற செய்திகள்லாம் நம்ம கேட்குறோம். அண்ணன் தம்பிக்கு இடையிலே வந்து கொலை பண்ணிக்கிற விஷயம், அப்புறம் சொத்து பிரிச்சுக்கிறது, ஒரு தம்பியை ஒரு அண்ணன் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற கூட பிறந்தவங்களாம் கைவிடுறது, இது போல் இன்னும் அடுக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை செய்யணும். கடவுள் இருக்காரு, கர்த்தர் இருக்காரு அப்படின்னு இந்த மறந்து போயிருக்கிற மனுஷனுக்கு ஞாபகப்படுத்தணும் என்பதற்காக பொதுவில். ஆனால் நமக்கு விசேஷமாக அவருடைய சுவீகார புத்திரராக ஆக்கப்பட்டுள்ள நமக்கு, அவருடைய பரிசுத்த ஜாதியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு, அவருடைய ஜனமாக இன்னமும் அவருடைய சத்தியத்தை கடைபிடித்து வாழ்கின்ற நமக்கு கூட இது இன்னொரு எச்சரிக்கை தான். அதாவது இது உலகம் சொல்லுது, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இது பெரும் தொற்றுன்னு, பெண்டமிக். இந்த பெரும் தொற்று என்பது அது வந்து ஒரு வாதை, பைபிள் சொல்கிறபடி பார்த்தா அது ஒரு வாதை. வாதை என்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஆக உலகத்தின் முடிவு நெருங்குகிறது, கர்த்தருடைய ரெண்டாம் வருகை நெருங்குகிறது. அதை நம்ம மறந்துட்டு இந்த உலகம் பெருசுன்னு போய்கிட்டுருக்கூடாது. நாம் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கோம்? நம்முடைய குடியிருப்பு எது? இது தற்காலிகம். இந்த உலகத்தை உலகத்திலே கடைசிக்கு இருக்க மாட்டோம். நமக்கு இன்னொரு குடியிருப்பு இருக்குது, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அதெல்லாம் நம்ம திரும்ப நினச்சி பார்த்து, இப்போ நம்ம கடன் புரண்டு போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோமே, எப்போ பார்த்தாலும் வேலை, எப்போ பார்த்தாலும் படிப்பு, எப்போ பார்த்தாலும் சம்பாத்தியம், குடும்பத்தை கவனிக்காமல் கூட, பிள்ளைங்களை கவனிக்காமல் கூட சபைக்கு வர்றது ரொம்ப கசப்பான காரியமாகிடுச்சு. போதகர்களுக்கு சொல்கிற புத்திமதிகள்லாம் கூட இப்போ சரியாக நமக்கு ஆக மாட்டது, இப்படிலாம் ஆகுது இல்லை. அதெல்லாம் இப்போ நம்ம திடீர்னு இந்த மாதிரி வந்ததுனால நினச்சி பார்த்து நம்மை நாமே திருத்தி கொண்டு நாம் வந்து இந்த மறுபடியும் நம்முடைய அடிப்படைக்கே திரும்ப வேண்டும். பலிக்க பங்கால் ஜாலான்னு நம்ம லாயில் சொல்லுவாங்களே. இப்போ நமக்கு ரெண்டாம் வருகை, ஆண்டவருடைய ரெண்டாம் வருகைன்னு ஒன்று இருக்குது, அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அவருடைய வருகைக்காக நம்ம தயார்படுத்திக்கணும். அடுத்ததாக அவர் நம்மக்கிட்ட ரெண்டு முக்கியமான கடமைகள்லாம் விட்டுட்டு போயிருக்காரு. சுவிசேஷத்தை அறிவிப்பது, இந்த ஆட்டு மந்தைகளை எல்லாம் மெய்ப்பது, இது போன்ற கடமைகள்லாம் இருக்குது. அப்புறம் ஒத்தாசையாக இருப்பது, சக விசுவாசிகளுக்கு உதவுவது, இருப்பவர்கள் இல்லாதவர்கள் கொடுத்து உதவுவது, நாம் நம்ம வாழ்க்கையை மட்டுமே கவனித்து கொண்டிருக்காமல் நான், என் மனைவி, என் பிள்ளை அப்படின்னு மட்டும் போகாதபடிக்கு மற்ற விசுவாசங்கள் எப்படி இருக்காங்க, அவங்க சாப்பிட்டாங்களா, கொண்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு அவங்களையும் கண்டு கொண்டு, அவங்களுக்கும் ஒத்தாசையாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் இப்படி உதவி செய்து கொண்டு, ஒருவர் பலகீனங்களை ஒருவர் தாங்கி, ஒரே குடும்பமாக, பெரிய குடும்பமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய குடும்பமாக, ஒரு அண்ணன் தம்பியாக, சகோதர பாசத்தோடு நம்ம மறுபடியும் ஒன்றுபட்டு ஒத்துமையாக இருக்கணும். இதெல்லாம் ஞாபகப்படுத்துவதற்காக தான் நம்ம தலையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டின மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த கோவிட் 19 என்பது நமக்கு நம் தலையில் விழுந்த ஒரு கொட்டு. ஸோ அந்த கொட்டு விழுந்த பிறகு இப்போ நம்ம விழித்து கொள்ளணும். இனிமேல் நம்முடைய கடமை என்னான்னு யோசித்து நம்ம இனிமேல் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கணும். முதல் வசனம் சொல்வது போல், தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வாஞ்சித்து என்பது ஒரு ஏக்கத்தோடு கதறுது. அப்போ ஒன்று அது. அடுத்து இந்த கோவிட் வந்த பிறகு பாருங்கள் 4வது வசனம், இது கண்டிப்பாக தாவீது சொன்னதாக தான் இருக்கணும். அந்த சபைக்கு போக முடியாத ஒரு நிலைமை வந்த பிறகு அவர் எவ்வளோ ஏக்கத்தோடு சொல்கிறார் பாருங்கள். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இப்போ நமக்கும் அதே நிலைமை தானே ஆச்சு. இப்போ நம்ம சபைக்கு இயல்பாக போக முடியல. அங்கே போகும்போது நிறைய எஸ்ஓபி, நிறைய தடைகள் இருக்குது, நிறைய நடைமுறைகள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்க முடியல. அலுவலியா சொன்னதோடு சரி, கை கொடுக்க முடியல. பிறகு ஒன்றா பக்கம் பக்கமாக அமர முடியல, பக்கம் பக்கமாக நின்று பேச முடியல. பிறகு முக்கியமான ஆலயம் சபையினாலே நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆராதனை, அந்த ஆராதனையில் மிக முக்கியமான திருவிருந்து, அந்த திருவிருந்து நடக்கலை. அடுத்ததாக அன்பு விருந்துன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நம்முடைய ஐக்கியத்துக்கு ரொம்ப துணையானது. திருவிருந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டால் தான் ஆண்டவர்கிட்ட நம்ம பங்கு கொள்ள முடியும் என்பது போல ஒரு விஷயம். அது நம்ம இழந்து 7-8 மாதம் ஆகிடுச்சு. அப்போ இப்போ நம்ம இந்த மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அதே போல் 4வது வசனம் சொல்வது போல, அதை நினைத்து நினைத்து முன்பு சபைக்கு போகும்போது எப்படி இருந்துச்சுன்னு தாவீது சொன்னது போல் நாமும் இப்போ நினச்சி பார்க்குறோம். சபைகள்லாம் மூடப்படுறதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு நம்முடைய நடவடிக்கைலாம் பாருங்கள். இந்த ஆராதனை மட்டும் இல்லாமல் சபையோட மற்ற நடவடிக்கைலாம் நம்ம செய்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் நமக்கு இருந்தது, இப்போ அது கூட இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சி இந்த 4வது வசனம் உருகுது போல் நாமும் உருகிறோம். ஆனாலும் ஆறுதலான விஷயம் என்னென்னா, முத சொன்னது ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, அந்த 3 வசனம் தான் இதில் ஹைலைட்னே. 5வது வசனம் பாருங்கள், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நாம் இன்னும் அவரை துதிப்பேன். 11, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 43:5 பார்த்தீங்கன்னா, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இப்படியாக நாம் கலங்குவதை விடுத்து இப்போ தாய் சபை சொல்லியிருக்குது இல்லையா, விசேஷமான ஜபத்தை செய்யுங்கள், தினந்தோறும் 1-20 நிமிஷம் அரை மணி நேரம்னு தொடர்ந்து செய்வோம். நம்ம அவர்கிட்ட இறைஞ்சுவோம், அவர்கிட்ட கெஞ்சுவோம், நம்முடைய மன்றாட்டை அவர்கிட்ட சொல்லுவோம். நிச்சயமாக அவர் இறங்குகிற தேவன், இறக்கமுள்ள தேவன். நிச்சயமாக இந்த கோவிட்-19 கிருமியை மிக விரைவிலேயே நம்ம தேசத்தை விட்டு, நம்ம நாட்டை விட்டு, நம்ம சபைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்லாம் விட்டு அது நீக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் நமக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பும். மீண்டும் நம்ம சபைக்கு திரும்பி அந்த எப்போதும் உள்ள இயல்பான வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்குரிய சலாக்கியத்தை அவர் கொடுப்பார். ஆகவே கலங்குவதை விடுத்து, கவலைப்படுவதை விடுத்து, நாம் வந்து இப்படியாக பயந்து இந்த மரண பயம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, பயந்து வாழ்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை கொள்வோம். நம்ம வணங்குகிற தேவன் மெய்யான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த தேவன். இந்த கொரோனா போன்ற கிருமிகளுக்கும் அவர் தான் தேவன். ஆகவே அவர் கட்டளையிட்டால் அந்த கிருமி நிச்சயமாக போய்விடும். ஆக அவரிடத்திலே வேண்டுவோம், அந்த இயல்பு வாழ்க்கை மீண்டும் நமக்கு கிடைக்கும். ஆக தொடர்ந்து நம்ம தீவிரமாக நம்ம ஜபித்து கொண்டே வருவோம். எல்லா துதிகன மகிமையும் அவருடைய நாமத்திற்கே செலுத்திவிட்டு இப்பொழுது நாம் ஜபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த நாமத்தினாலே ஜபிக்கிறோம்.
Hallelujah, praise Lord.
எல்லா துதி கனமை மகிமையும் உங்கள் நாமத்திற்கு செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் நாமத்திற்கு செலுத்துகிறோம். ஆலோசனை கர்த்தாவே, நீர் வழங்கிய ஆலோசனையின் பிரகாரமாக நாங்கள் எங்கள் வீடுகளையே ஆண்டவரே ஏதோ உமது பலிபீட ஆராதனைக்குரிய இடமாக உமது இன்னொரு சபையாக அதனை மாற்றி அமைத்து நாங்கள் சபையார்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளாக முடங்கடிக்கப்பட்டாலும் கூட இந்த ஊரடங்கு சட்டத்திலே வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட சபைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டாலும் கூட நாங்கள் ஒருபோதும் கவலை கொள்ளாமல் தினந்தோறும் உம்மை துதிக்கவும் உம்முடைய திருவசனங்களை வாசிக்கவும் உமது செய்திகளை செய்முடுக்குமான அந்த வாய்ப்பை தொடர்ந்து விடுபடாமல் பெற்றுக்கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அந்த சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக மிக்க நன்றி ஏசப்பா, மிக்க நன்றி. அப்படியாக இந்த நாளிலே கூட நாங்கள் மேலும் ஒரு இல்ல குடும்ப பலிபீட ஆராதனையை நாங்கள் நடத்தும்படியான சிலாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி அப்பா. இதோ இந்த பலிபீடத்தின் மூலமாக இப்பொழுது எங்கள் வீடுகள் அனைத்தும் உமது வாசஸ்தலமாக ஆசாரிப்பு கூடாரமாக மாறிவிட்ட பிறகு இதோ இந்த வாசஸ்தலத்திலே நீர் வந்து வாசம் செய்வீர் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் இங்கே வந்து ஆண்டவரை உமது இஸ்ரவேலர்களுடைய பித்திரர்களாகிய எங்களை வந்து நீர் சந்திப்பீர் என்றும் எங்களுடைய கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் செய்யமடிப்பீர் என்றும் உமது ஆலோசனையும் உமது வசனங்களையும் கட்டளைகளையும் உமது வழியையும் எங்களுக்கு போதிப்பீர் என்பதையும் நாங்கள் விசுவாசமாக நம்பிக்கை கொண்டு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டோம். அந்த வகையிலே ஆண்டவரே ஆலோசனை கர்த்தாவே, இதோ இந்த காலகட்டத்தில் எங்கள் தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒருபோதும் உமது வழியை விட்டு விலகி சென்று விடாமல் எங்களுடைய விசுவாசத்தை
விட்டுவிடாமல் அதனை காத்து கொள்ளவும் விசுவாசத்தில் இன்னும் சிறப்பட்டு உறுதியாகி வரவும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அனைவருக்கும் தாரும். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். எல்லா துதி கனமையும் உன் நாமத்திற்கே செலுத்தி இந்த ஆராதனை இந்த ஜபத்தை முடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தரின் ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன்.